இது மனித நாகரிகம் மேம்பட்டுள்ள நிலையா?
அது சரி.
உயிர்கள் தான் போகின்ற, மனுஷரும் எல்லாம் போகின்றார்கள்,
எல்லாம் போயிடும்.
புயல் வருகின்றது, சுனாமி வருகின்றது, இயற்கை அழிவுகளுக்கு கூட இது காரணம் என்று சொல்லுகின்றார்கள் இல்லையா? அது ஒன்று. இரண்டாவது, மனிதன் மற்ற உயிர்களை சுரண்டி வாழவழிக்கிட்டு இல்லையா? இப்ப இன்றைக்கும் இல்லாத வகையில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கிலே மிருகங்களை உணவுக்காக என்று வளர்க்கின்ற தன்மை இப்பதான் இருக்கின்றது வரலாற்றில். அதனால காடுகள்ல வேட்டையாடி சாப்பிட்டார்கள், ஒரு சில வளர்ப்பு பிராணிகளை வளர்த்து சாப்பிட்டார்கள். இந்த மாதிரி மேஸ் ப்ரொடக்டாக இப்படி பண்ணைகளிலே மிருகங்களை அடைத்து வைத்து வளர்த்து வெட்டி அதற்கு இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட மருந்துகளிலே பாதிக்கு மேலே விலங்குகளுக்கு தான் போகின்றது.
அதை உண்டு மக்கள் தங்களுடைய உடல்
அடிக்கடி வருகின்ற கொள்ளை நோய்கள் போன்ற பல நோய்கள், இந்த பேர்ட் ஃபுளூ, ஸ்வைன் ஃபுளூ இப்படியான மிருகங்கள், பன்றி காய்ச்சல் போன்ற எல்லாவை பார்த்தால் அதுவும் அங்கே இருந்தான் வருகின்றது. அப்போ இது எல்லாம் எங்களுடைய மனித நாகரிகம் உண்மையிலே ஃபேமாக உரமான தளத்தின் மீது இருக்கின்றதா, அல்லது ஆட்டங்காட்டு கொண்டிருக்கின்றதா? நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். லைஃப் இஸ் ஷார்ட், கெட் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இட் என்ற மோட்டோவோட எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் எல்லாரும் சொல்லுகின்றோம். இனி மிருகங்களை மட்டுமல்ல, மனுஷரை மனிதன் சுரண்டுகின்ற காலம் அல்லவா? முதலாளி தொழிலாளியை இருந்து உச்சமாக எடுக்கப்பாங்கன்றார், தொழிலாளி முதலாளியில இருந்து உச்சமாக எடுக்கப்பாங்க. இதேதான் கணவன் மனைவி உறவிலையும், தந்தை பிள்ளை உறவிலையும், சகோதர உறவிலையும், நண்பர்கள் அயலவர்கள் இதெல்லாம் இரோடட் அந்த இதுல இருக்கின்றது. எவ்ரிதிங் இஸ் இன் கன்ஃப்ளிக்ட் வித் ஈச் அதர். தக்கன பிழைக்கும் தகாதனமாயின்ற உலகத்தில் எல்லாம் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த போட்டி மயமான இந்த உலகத்தை, இந்த வியாபாரத்தை, இந்த பொருளாதாரத்தை எப்படி நாங்கள் மனித நாகரிகம் மேம்பட்டுள்ள 21ஆம் நூற்றாண்டு என்று சொல்லலாம்? கேள்வியின் முதலாவது பகுதிக்கு பதில். இரண்டாவது, இந்த மிருக பலியை பற்றி எங்களுடைய ஆகம முறைப்படியான வழிபாடுகளிலே மிருக பலி கிடையாது, மிருகபலி கிடையாது ஆகம வழிபாடுகளில். ஆனால் எங்களுடைய கோயில்களே பலிபீடம் ஒன்று இருக்கின்றது, பலி போடுவோம், அங்கே உணவு பண்டங்கள் அந்த அதுகள் எல்லாம் போட்டு பலி போடுற வளமை இருக்கின்றது. ஆனால் மிருகபலி கிடையாது. வேதங்களிலே மிருகபலியை பற்றியும் யாகங்களை பற்றியும் வருகின்றது. அஸ்வமேத யாகம் என்ற யாகங்கள், குதிரையை வெட்டி செய்கின்ற அப்படிக்கான யாகங்கள் இருக்கின்றன. ஆனால் கலியுகத்திலே அவை விதிக்கப்படவில்லை. மூன்றாவது, இந்த வேத காலத்திலே இந்த யாகங்களுக்கு பலியிடப்பட்ட பிராணிகள் அது ஒரு பேராக கருதி கருதப்பட்டது. அந்த பிராணிகள் நற்கதி அடைந்தன என்று சொல்லுகின்றார்கள். சில பேர் கேட்கலாம், இது என்ன கட்டுக்கதையா இருக்கின்றது, பிராணிய வேலியில வெட்டி போட்டு அது நற்கதி அடைஞ்சு எங்கு சொல்றாங்க என்று கேட்பார்கள். எங்களுக்கு 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த உமாபதி சிவாச்சாரியர், சந்தனாச்சாரியர்கள் நாலாவதுவர், அவர் 8 சித்தாந்த சாத்திர நூல்களை எழுதி இருக்கின்றார். அவருடைய சித்தாந்த அஷ்டகம் என்று அவருடைய 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல 8 நூல்கள் அவருடையது. அவர் சிதம்பரத்திலே வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த இடம் கொற்றவன்குடி, இன்றைக்கும் இருக்கின்றது, போய் பார்க்கலாம். அவருடைய சமாதி கோயில் அங்கே இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற பொழுது சாம்பான் என்று ஒரு தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவன், அவனுடைய பக்குவ நிலைகிறது, இறைவனே அவனுக்கு ஒரு ஓலை கொடுத்து குருவிடம் அனுப்புகின்றார். இங்கே உமாவசிவத்திட்டு போச்சு. அவன் வந்து அந்த மடத்திலே இருந்து அவரை பார்ப்பதற்கு அவனுக்கு அனுமதி உடனடியாக கிடைக்கவில்லை. அங்கே தொண்டு செய்து கொண்டு விறகு வெட்டி கொண்டு வந்து மடத்துக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு நாள் உணவு பிந்தி விட்டது. இப்ப உமாவிசன் கேட்கின்றார், ஏன் உணவு பிந்தி விட்டது என்று. இன்றைக்கு விறகு வர பிந்தி விட்டது. ஏன் விறகு வர பிந்தி விட்டது? சாம்பான் இன்றைக்கு விறகு கொண்டு வர பிந்தி விட்டது. அதே அவன் விறகு கொடுக்கின்றான் என்றால் கூட்டி எந்தாச்சு. கேட்கிறேன், நீ ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறாய், விறகு கொண்டு வந்திருக்கிறாய் என்று. அவன் இடுப்பிலே இருந்து அந்த ஓலை சுருளை எடுத்து நிட்டுகின்றான். அதில் பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்க செய்து முத்தி கொடுக்க முறை எழுதப்பட்டிருக்கிறது. இறைவன் கையாலே எழுதின வாக்கியங்கள் சிலது இருக்கின்றது. திருவாசகம் முழுக்க இறைவன் தன்னுடைய கையாலே எழுதினது. மதிமலை மரிசை புரிசை மாடக்கூடல் என்ற பாட்டு 11ஆம் திருமுறையிலே இருக்கின்ற முதலாவது பாட்டு, அதுவும் இறைவன் எழுதினது. பானபத்திரனுக்கு சேரமானிடம் அவர் ஒரு சீட்டு எழுதி அனுப்புகின்றார். அந்த பாடல் இந்த 11ஆம் திருமுறையில் முதலாவது பாட்டு, இறைவன் கைப்பட எழுதிய பாட்டு. அடுத்ததாக இப்படி சில இறைநார் அகப்பொருள் என்ற அகப்பொருள் இலக்கணம் 60 சூத்திரங்கள் கொண்டது இறைவனார் எழுதினது. இப்படி இறைநாள் எழுதப்பட்ட பல இருக்கின்றன. அப்ப இந்த இடத்தை இவர் கொடுக்கின்றார். அங்கே அந்த கொடுத்தவுடன் அந்த உமாவசிவாச்சாரியர் இதை உணர்ந்து அவனுடைய பாக்குவன் அறிந்து அவனுக்கு தீட்சை கொடுத்து அந்த தீட்சையை சொல்லுவார்கள் சத்தியோ நிர்வாண தீட்சை. தீட்சைகளிலே சொல்லுவார்கள் நாங்கள் எடுக்கின்ற தீட்சை சமய தீட்சை, அதுக்கடுத்ததாக விசேஷ தீட்சை, அதுக்கடுத்ததாக நிர்வாண தீட்சை என்று இருக்கின்றது. இந்த நிர்வாண தீட்சையில உயர்ந்தான தீட்சையிலே அசத்தியோ நிர்வாண சத்தியோ நிர்வாணம் என்று ரெண்டு இருக்கின்றது. அசத்தியோ நிர்வாணம் என்றால் இந்த உலகத்திலே இறை தொண்டின்படி வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கை முடிந்தவுடன் இறை எங்களுடைய உயிர் இறைவனை சேரும், அந்த அசத்தியோ நிர்வாண தீட்சை. சத்தியோ நிர்வாண தீட்சின்றால் உடனடியாக முத்திப்பேறு கொடுப்பது. அவர் அந்த சிட்டாஞ்சாம்பானுக்கு உடனடியாக கொடுத்தார். அவன் சேர்ந்துட்டவனிடம் ஒளிமயமாக சென்று இதை உணர்கின்ற தன்மை இப்போ வானொலி கேட்டுக்கொண்டவர்களுக்கு கனவேலுக்கு இருக்காது, அந்த நாளிலே இருக்கவில்லை. அப்ப அந்த பெற்றான்சாமனுடைய மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாள் இருந்து அங்க இருக்கிற இப்ப இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டியை கூப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி அங்க இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் கொமாண்டோஸ் அவர்கிட்ட சொல்லிட்டார்கள். அவர்கள் கூப்பிட்டு வந்துட்டார்கள் விமானத்துக்கு விசாரணைக்கு, இன்குவரி இன்குவரி என்ன நடந்தது. அவர் சொன்னார் சரி அப்படி என்றால் நீ திருப்பி செய்து காட்டுவையா. அதே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மீண்டும் கொடுக்கின்ற பொழுது அதே நிகழ்வு திருப்பி நடக்க வேண்டும். அதே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுது அதே நிகழ்வு மீண்டும் நடந்தால்தான் அது சயின்டிபிக். இல்லாட்டி சயின்டிபிக் இல்லை. மருந்துகளிலேயும் அதுதான். பல மருந்துகள் இப்படி எல்லாம் விற்கின்றார்கள், இது இந்த மருந்தை சாப்பிட்டால் இந்த வேதம் போகும், இது போகும், எனக்கு மாறிவிட்டது, அவருக்கு மாறிவிட்டது என்று. ஆனால் எல்லோருக்கும் திருப்பி கொடுக்கும் பொழுது திருப்பி நிகழ்ந்தால்தான் அது விஞ்ஞானபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இது இன்றைய விஞ்ஞானத்தின் விளக்கம். அப்ப அதை தான் ஆண்டை கேட்கிறார்கள். ஓகே நீ செய்தது சரி, அப்ப இன்னொருக்கா செய்து காட்டுவீரா. இனி ஒரு ஆலை அனுப்ப வேணுமில்ல. அவர் என்ன செய்தார், அங்கே இருந்த முள்ளிச்செடி பிளான்ட் தாவரங்கள் விலங்குகள் கூட நெற்கதி அடைகின்றன. எங்களுடைய சமயத்திலே மனுஷர் மட்டுமல்ல மிருகங்கள் கூட. எங்களுக்கு தெரியும் திருவானைக்காவிலே சிலந்தி வழிபட்டு முத்தி அடைந்ததலம், ஜானு வழிபட்டு போரடைந்த தலம், உடும்பு வழிபட்ட தலம், ஓணான் வழிபட்ட தலம், பூனை வழிபட்ட தலம், குதிரை வழிபட்ட தலம், எறும்பு வழிபட்ட தலம், ஈங்கோய் மலை ஈ வழிபட்ட தலம், இப்படி பலவிதமான பறவைகள் மிருகங்கள் கூட வழிபட்ட தலங்கள் இருக்கின்றன. அப்படி இருந்தவர்கள் இந்த செடிக்கு முள்ளிச்செடிக்கு அவர் இந்த தீட்சியை கொடுக்கின்றார். கொடுக்க அது உடனே எல்லாரும் காண ஒளிமயமாக சென்றது. இது வந்து 16 நூற்றாண்டில் நடக்குது. மாபுதனுடைய காலம் அவருடைய காலத்தை அவருடைய பாட்டிலேயே ஒன்றத்தில் குறித்திருக்கின்றார். சரியான ஆண்டு இருக்கின்றது. அப்ப இது நடந்தது. ஆண்டால் வேத காலத்திலே பலியிடப்பட்ட பிராணிகள் எப்படி சென்றன என்பதற்கு ஏற்றுக்கொள்ளலாம் தானே இருக்கின்றது. ஆனால் இந்த காலத்திலே வேதங்களிலே சொல்லியிருக்கின்ற கலியுகத்திலே மிருக பலி இல்லை, அது விதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறது. இது வேத ஆகம வைதீக சைவ முறைப்படி இந்த இது இருக்கின்றது. இருந்தாலும் அந்த வழிபாடுகளிலே ஆகமத்துக்கு புறம்பான முறைகள் வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. ஆகமத்துக்கு புறம்பான வழிபாட்டு முறைகளில் இப்படி இறைவனுக்கு வித்தியாசம் வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் அந்தந்த மக்கட்கூட்டத்தினர் தங்கள் தங்கள் நிலைக்கு ஏற்ற மாதிரி வழிபடுகின்றார்கள். இதற்கு ஆதாரம் வந்து திருமுருகாற்றுப்படையிலே கூட இருக்கின்றது. திருமுருகாற்றுப்படையை எடுத்து பார்த்தால் திருமுருகாற்றுப்படை வந்து எங்களுடைய சங்க இலக்கியத்திலேயும் இருக்கின்றது. 10 பாட்டுகளை ஒன்று சங்க இலக்கியத்தில் 10 பாட்டுகளை ஒன்று திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பாடியது. இதே பாடல் ஒரே ஒரு பாடல் திருமுறையிலேயும் இருந்து சங்க இலக்கியத்திலேயும் இடம்பெற்றிருப்பது இந்த திருமுருகாற்றுப்படை. அப்ப இந்த இதுல வந்து சொல்லுகின்றார், இந்த கொடுந்தொழில் வல்வில் கொலைய காணவர், கொடிய கொலை தொழிலை செய்கின்ற வீட்டை தொழிலை செய்கின்ற வில்லுடன் கூடிய காணவர்கள் வீடர்கள் வழிபடுகின்ற வழிபாட்டை குன்றுதோடாரல் என்ற பகுதியிலே திருமுருகாற்றுப்படையிலே சொல்லுகின்றார். தொண்டக சிறுபறை குறவை அயற, தொண்டகம் என்கின்ற சிறிய பறையை தட்டி குறவை கூத்து ஆடி ஆடுகின்றார்கள். இணைத்த கோதை அனைத்த கூந்தல், மலர்களினாலே தங்களுடைய கூந்தலை அலங்கரித்தின்றார்கள். முடித்த குள்ளை இலவுடை நரம்பு செங்கால் மராகத்த வாழ்நர் இடையுடுபு, இடுப்பிலே இலைகள் பூக்கள் நறுமையான பூக்கள். குள்ளை குள்ளை என்பது கஞ்சா செடி. அந்த கஞ்சா செடியையும் கூட சேர்த்து கட்டிய ஆடுகளை இடுப்பிலே அணிந்திருக்கின்றார்கள். இப்படியாக அணிந்த ஆடுகளை அணிந்த இந்த வேடர்கள் அவர்கள் வீட்டுவத் தொழில் கொலை தொழிலை செய்பவர்கள். அவர்கள் வழிபடுகின்ற வழிபாட்டு முறை இங்கே திருமுருகாற்றுப்படையிலே இருக்கின்றது. அப்ப அவரவர் இயல்பின்படி அவரவர் வழிபடலாம். அந்த நிலையிலே இருக்கின்ற மக்களை போய் இப்படி வழிபடு என்று சொல்லலாமா? அவர்களுடைய பக்குவ நிலை, அவர்களுடைய நிலை, அவர்களுடைய ரிசோர்சஸ், அவர்களுடைய அறிவு புத்திக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வழிபடுகின்றனர். இதே மாதிரியாக அடுத்ததாக பழமுதிர் சோலை வழிபாட்டிலே சிறுதினை மலரோடு விதையை மறி அறுத்து, மறை என்பது இங்கே ஆடு வழிபடுகின்ற முறைமையை சொல்லுகின்றார்கள். அதே மாதிரியாக வெண்பொறி சிதறி அந்த பெண்மையான நெல்லு பொரிய சிதறி மதவழி நிலைய மாத்தால் கொழுவிடை. கொழுவிடை என்பது கொழுத்த ஆடு. குருதியொடு விடைய தூவல் அரிசி சில்பலி செய்து பல்வேற பிரி இந்த ஆட்டை வெட்டி அந்த குருதியை எடுத்து அதை பலி செய்து வழிபடுகின்ற வழிபாட்டை பற்றி சொல்லுகின்றது. மேலும் குருதி செந்தினை பரப்பி குறமகள் முருகிய நிறுத்தி முரணினர் உட்க முருகாற்று படுத்த உருகழு வியனகர் ஆடுகளம் சிலம்ப பாடி பலவுடன். இந்த குறப்பன் இந்த குருதியை பரப்பி இந்த பலியை படைத்து இந்த பறைகள் அடிக்க இந்த சிலம்பு பாடி குறவை ஆடி வழிபடுகின்ற வழிபாட்டு முறையை இந்த திருமுருகாற்று படை சொல்லுகின்றது. அதே திருமுருகாற்று படையிலேயே திருவாமினன்குடியை தலத்தை பற்றி வழிபடுகின்ற பொழுது ஆகம முறைப்படி வழிகின்ற வழிபாட்டை சொல்லுகின்றது. யார் அங்கே வழிபடுகின்றார்கள்? சீரை தையிய உடுக்கையர் சீரொடு வலம்புரி புரையும் வால் நரை முடியினர் நரைத்த தலையினுடையவர்கள் மாந்தோல் உடையுடையவர்கள் மாசர இமைக்கும் உருவினர் மானின் உரிவை தைய ஊன் கெடு மார்பின் மார்பெல்லாம் சதையெல்லாம் கரைந்து எலும்பாய்ந்தா இருக்கிறார்கள். எலும்பும் தோலுமாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள். அப்படி தவ ஒழுக்கத்திலே இருப்பவர்கள் மார்பின் எலும்பெழுந்து இயங்கும் ஜாக்கையர் நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர். பல பகல்கள் உண்ண மாட்டார்கள், ஒரு சில நாட்கள் தான் உண்ணுவார்கள். அந்த தவம் இகளோடு செட்டம் நீக்கிய மனத்தினர் கர்வம் என்றது கிடையாது. யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் எல்லாம் கற்றவர்கள் கற்றோர்களும் கூட அறியாத அறிவு இவர்களுக்கு உண்டு. கற்றோர்க்கு தாம் வரம்பு ஆகிய தலைமையர் எல்லாம் கற்றவர்களுக்கும் கூட அவர்கள் அதுக்கு மேலாக வரம்பு அதற்கு மேலாக மட்டுப்படுத்தக்கூடிய தலைமைத்துவத்துடையவர்கள். காமமோடு கடும் சினம் கடிந்த காட்சியர் காமம் சினம் போன்றவற்றை கடிந்த கோலத்தை உடையவர்கள் யாவதும் அறியா இடும்பை யாவதும் அறியா இயல்பினர் எந்தவித துன்பங்களும் இவர்களுக்கு தெரியாது. மேவர துணியல் காட்சி முனிவர் முன்புக இப்படிப்பட்ட தவ ஒழுக்கத்தில் இருந்தவர்கள் ஆவினன் குடியில வழிபடுகின்றார்கள். இதுக்கும் ஒரே பாட்டில திருவுருவாட்டு படையில இருக்குது. அந்தனர்களுடைய வழிபாட்டை சொல்லுகின்றார். எய்திய இயல்பினின் வளாகது இருவர் சுட்டிய பல்வேறு தொல் கொடி இருமூன்று இருமூன்று என்றால் ஆறு வீதங்களுடைய அங்கங்கள் ஆறு ஜோதிடம் தர்க்கம் வியாகரணம் போன்ற அங்கங்கள் ஆறு. அந்த ஆறு நூல்களின் விதிப்படி ஒழுகுகின்ற இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி அந்த பழமையான குடியிலே பிறந்து வந்தவர்கள் அறுநான்கு இரட்டி இளமை நெல் ஞாண்டு ஆறுநில் கழிப்பிய அரண்நவில் கொள்கை. ஆறு நான்கு இருபத்தி நாலு அதான் அறுநான்கு இரட்டி இருபத்தி நான்கை இரட்டிக்காக படுத்தால் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு வருடங்கள் இந்த வேத நூல்கள் சொல்றபடி பிரம்மச்சரியம் காத்தவர்கள் அறநூல்கள் சொல்றபடி பிரம்மச்சரியம் காத்தவர்கள். மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து மூன்று அக்னிகளை வளர்ப்பவர்கள் சம்பந்தர் படிக்கின்றார் தன்னுடைய திருவாரத்திலே கற்று ஆங்கு எரியோம்பி கலியை வேறாமே செற்றார் வாழ்தில்லை சிட்டம் பிளமேய. அக்னி காரியம் வந்து மிகவும் முக்கியமான ஒன்று சைவத்திலே. மூன்று வகையான அக்னிகள் உண்டு ஆவகனியம் கார்கபட்சம் தர்ஷனாக்னி என்று சொல்லி மூன்று வகையான அக்னிகள் உண்டு. இந்த கார்கபட்சம் தான் கிரகத்திலே வைத்திருக்கின்றது ஆவகனியம் ஒன்று தர்ஷனாக்னி ஒன்று. இந்த மூன்று வகையான தீகளையும் அந்த அதனுடைய பேர்களையும் அறிந்து இருபிறப்பாளர் அந்தனர்களுக்கு இருபிறப்பு தாய் தந்தையினுடன் பிறப்பாலை ஒன்று அவர்கள் உபநயனத்திலே பூநூல் எடுக்கின்ற போர் வருகின்றது இரண்டாவது பிறப்பு. இப்ப சொல்லுவார்கள் போன் அகெயின் கிறிஸ்டியன் என்று நாங்கள் பார்ப்போம் கிடைக்கல. இந்த போன் அகெயின் என்றதும் இந்த இருபிறப்பாளரும் ஒன்று. போன் அகெயின் என்றால் பிறப்பாலே கிறிஸ்தவராக இருந்து பிறகு திருப்பி தன்னுடைய கன்விக்ஷனாலே அதுல ஈடுபாடு கொள்வது. அதே மாதிரி பிறப்பாலே அந்தனராக இருந்து தன்னுடைய உபநயனத்தின் மூலமாக மீண்டும் பிறந்த இருபிறப்பாளர் பொழுதறிந்து நூல ஒன்பது கொண்ட மூன்று புரி நுஞ்ஞான் இந்த முப்புரி நூல்கள் அந்தனர்கள் எல்லோரும் பூநூல் அணிந்திருப்பார்கள். அந்த பூநூலே மூன்று புரி முப்புரியாக இருக்கும். ஒவ்வொரு புரியிலே ஒன்பது இலை இருக்க வேண்டும் ஒவ்வொரு நூலை. அதான் ஒன்பது கொண்ட மூன்று புரி நுஞ்ஞான் முப்புரி வந்தது மூன்று தேவர்களையும் குறிக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். ஒன்பது நூல்களும் ஒன்பது சக்திகளை குறிக்கும். இந்த முப்புரி அணிந்த புலரா காலகம் புலர உடி உச்சி கூப்பிய கையினர் கையை உச்சியிலே வைத்து கூப்பினபடி தற்புகழ்ந்து ஆறு எழுத்து அடக்கிய அருமறை கேள்வி இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை ஓதி மறை மந்திரத்தை சொல்லி பாடி வணங்குகின்றார்கள். அப்ப இது பதினோராம் திருமுறையில இருக்கின்றது சங்க இலக்கியத்தில் இருக்கின்றது. இங்கே அந்தனர் வழிபாடு இருக்கின்றது முனிவர்களுடைய வழிபாடு இருக்கின்றது அதே நேரம் குறவர்களுடைய வேடவர்களுடைய வழிபாடும் இருக்கின்றது. ஆகவே எல்லா வகையான வழிபாடுகளையும் அவர் ஒரு சேர பார்த்து பாடியிருக்கின்றார். இதுல அவர் பார்க்கிற பார்வை வந்து நான் ஜட்ஜ்மெண்டல். அவர் இது நல்லது அது கெட்டது என்று பார்க்கவில்லை. நான் ஜட்மெண்டலாக ஒவ்வொருவருடைய வழிபாடு முறைகளையும் பார்த்து அவரவருடைய வாழ்க்கை நிலைகள், அவர்களுடைய நிலைமை, அவரவர் எங்கே இருக்கிறாரோ அதன்படி வழிபாட்டை சொல்லுகின்றார். இந்த வழிபாடு இதுல வந்து அது கூடாது இது நல்லது என்று சொல்லவில்லை. எங்களுக்கெல்லாம் தெரியும், தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழர் தஞ்சை பெரிய கோயிலுடைய 1000வது ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கின்றோம். அந்த ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி காலத்தில் கூட மிருகக்கொலைக்கு அல்லது பசுவதைக்கு தடை விதிச்சார்களா? இல்லையே. ஏன் தடை விதிக்க முடியாதா? அவருக்கு தெரியாதா இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தால் தடை விதிச்சிருக்க மாட்டாரா? அவருடைய காலத்திலேயும் மாடுபட்டவர்கள் இருந்தார்கள் தானே. அப்ப இது வந்து அவரவருடைய நெறிமுறை, அதுக்காக எல்லாரும் போய் அதை செய்கிறதா அங்க தப்பு. அவர் செய்கிறார் நான் செய்தால் என்ன, அவர் செய்கிறார் நான் செய்யாவிட்டால் என்ன, அந்த பிறகுதான் தப்பு. அவரவருடைய வாழ்க்கை நிலையின்படி வழிபட்டுக் கொண்டு வர வேண்டும். எங்களுடைய பெரிய புராணத்திலேயே இருக்கின்றது, நந்தனார் அவர் வந்து புச்சர், மாடு வெட்டுகின்றவர். அவர் கடைசி வரைக்கும் மாடு வெட்டி கொண்டுதான் இருந்தார். என்னுடைய நண்பர் கேட்டார், அப்புறம் விட்டுட்டார் தானே என்று கேட்டார். அப்படி அல்ல, அவருடைய பெரிய புராணத்திலேயே அவர் தொடர்ந்து திருக்கோயிலுக்கு தோல் கொடுத்து கொண்டு வரார். வாத்தியங்களுக்கும் அந்த நரம்புகளுக்கும் தேவையான தோலும், வேரம் செய்வதற்கு தேவையான தோலை கொடுக்கின்றார். அதே நேரம் அபிஷேகத்துக்கு தேவையான கூரோசனை, இது பசுவின் வயிற்றில் இருந்து எடுக்கின்றது, அதை கொடுத்து கொண்டு வருகின்றார். அப்படி அதை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகின்றார். அதே மாதிரியாக அதிபத்த நாயனார் வந்திருக்கின்றார். அவர் மீனவர், மீன் பிடிப்பவர். அவர் ஃபர்ஸ்ட் கேட்ச், முதலாவது மீனை இறைவனுக்கு கொடுப்பார். வேட்டுவர் கண்ணப்பர், அவருடைய வழிபாடு எங்களுக்கு தெரியும். ஆனா அதற்காக நந்தனார் செய்தாரே, கண்ணப்பர் செய்தாரே, நான் செய்தால் என்ன என்று நியாயம் கேட்கின்றோம் இல்லையா? அது அங்கே தப்பு.
இதுல ஒரு நேயர் வந்துட்டு டாக்டருக்கு வணக்கம்.
வணக்கம்.
வணக்கம் சொல்லுங்க.
வணக்கம் ஐயா.
வணக்கம்.
என்னுடைய கேள்வி இந்த உற்சுவாசத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த சூக்ஷ்ம நாடி எந்த மாதிரி வேலை செய்யறேன் அதை பத்தியும்.
இதை பற்றி நாங்கள் இன்னொரு விஷயத்திலேயே நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். இது வந்து பிராணாயாமத்திலே வரும், சுஷ்மநாடி உஷ்மநாடி என்று சொல்லி பிராணாயாமத்திலே வரும். திருமந்திரத்திலே கூட இருக்கின்றது, புள்ளினம் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே களி தரும். புள்ளினம் மிக்க, புல்லென்றது பறவை, பறவையை விட வேகமாக செல்லுகின்ற புறவி குதிரை வந்து இந்த மூச்சோட்டம், இந்த புறவியை மேற்கொண்டால் அதை கண்ட்ரோல் பண்ணினால் கல்லுண்ண வேண்டாம் தானே களி தரும். நீங்கள் எல்லாம் கல்லு குடிச்சு இன்டாக்சிகேட் பண்ணி ட்ரக்ஸ் எடுத்து அப்படி எல்லாம் செய்ய தேவையில்லை, அது தானாகவே உங்களுக்கு குதூகலங்களே பிளிசை தரும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிற்கும் ஒரு ரீஜுவனைசேஷன், திருப்பி உற்சாகம், உள்ளது சொன்னோம் உணர்வுடைய ஒர்க்கே. இது திருமந்திரம். இந்த பிராணாயாமத்தை பற்றிய, யோகத்தை பற்றிய விளக்கங்கள் நிறைய திருமந்திரத்தில் இருக்கின்றன. மற்றது மூன்று நாடிகள், இடகலை, பிங்கலை, சுழுமுனை. சுஷும்னான்றது சுழுமுனை, இடகலை நாடி, இடகலை அல்லது சந்திரகலை என்று சொல்லுவார்கள். மற்றது வலது பக்கத்தில் இருக்கின்றது வந்து சூரியகலை என்று சொல்லுவார்கள். நடுவில் இருக்கின்றது சுழுமுனை நாடி என்று சொல்லுகின்றார்கள். 6 ஆதார சக்கரங்கள் எங்கள் உடம்பிலே இருக்கின்றன. இந்த 6 ஆதார சக்கரத்திலே கீழே 3 ஆதாரம் இருக்கின்றது. இந்த 6 ஆதார சக்கரங்களையும் இவையெல்லாம் சப்டல், இதை போய் டிசெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. பல பேர் சொல்லுவார்கள் இந்த சக்கரங்களை வைத்து இது சீக்ரல் பிளெக்சஸ், இது ஹைப்போகேஸ்ட்ரிக் பிளெக்சஸ், இது எபிகேஸ்ட்ரிக் பிளெக்சஸ் என்றெல்லாம் பல பேர் சொல்லுவார்கள். நானும் கூட அதை பார்த்திருக்கிறேன். அப்ப மருத்துவம் படித்தபடினாலே தெரியும். ஆனால் அது அல்ல சக்கரங்கள். சக்கரங்களுக்கு உருவம் கிடையாது, அந்த சக்கரங்கள் அனட்டமிக்கல் பார்ட்ஸ் அல்ல. அந்த தானம் இருக்கின்றது, அதாவது மூலாதாரம் என்றால் எங்களுடைய ஜனன அங்கத்துக்கும் குதத்துவாரத்துக்கு நடுவில் அதான் மூலம் என்று சொல்லுகின்றோம். பெரிய மூலவர்த்தம் என்று சொல்லுவோம், அந்த மூலச்சூடு அங்கே இருக்கின்றது. அது முக்கோண வடிவானது, அது நடுவிலே ஒரு புள்ளியாக இருக்கின்றது. அது அதுக்கு மந்திரம் ஓம், அதற்கு தேவதை விநாயகர். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் இருக்கின்றது அதனுடைய வடிவம், அதனுடைய மந்திரம், அதனுடைய தேவரை, மற்ற அதனுடைய நிறம். அந்த தியானம் பண்ணி அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அந்த நாடியை அங்கிருந்து எழுப்பலாம். அடுத்ததாக அடுத்த மூணாவது கருத்தல் சுவாதிஷ்டானம். அடுத்ததாக மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. ஆக்ஞை என்றது இந்த புருவ நடுவிலே வரும். அங்கேதான் திரிபுவனி சங்கமம் நடக்கின்றது. இந்த மூன்று நாடிகளும் வந்து ஒன்றாக சேருகின்ற இடம் ஆக்ஞை, திரிபுவனி சங்கமம். இப்ப புறத்தே திரிபுவனி சங்கமம், காசி, காசியில வந்து அந்த கங்கை யமுனை சரஸ்வதி கலக்கின்ற இடம். அதான் ஜோர் சுவாமிகள் அங்கே போயிருந்து போது சொன்னார், எல்லா இடமும் தேடி திரிஞ்சு வந்து காசியில் வந்து கண்டுகொண்டேன் பெருமானை உள்ளே என்று சொன்னார். அவர் அடிச்சு காசிக்கு போய் வந்தவர் இல்லையா சொன்னார். கடிதத்திலே அது
எழுதுகிறார்
அந்த இதுல சொன்னது. அப்ப இது அதற்கு அங்காலே சகஸ்டாரம், சகஸ்டாரம் உச்சந்தலையிலே இருப்பது. அதற்கும் வெளியிலே இந்த சக்கரங்கள் உடம்புக்கு மட்டுமல்ல, உடம்புக்கு வெளியிலே சேனல்ஸ், கனெக்டிங் சேனல்ஸ், மீதான சக்கரம் இருக்கின்றது. அது எங்களுடைய தலைக்கு மேலே 12 விரல் கடை அளவுக்கு ஒவ்வொருடைய அவருடைய விரல் இருக்குதானே, ஒவ்வொருடைய விரல் கடை அந்த விரல் அளவின்படி 12 அங்குலங்களுக்கு மேலாக இருக்கும். அதான் நாங்கள் உச்சியிலேயே கூப்பி வழிபடுவது அதற்கு, நெற்றிக்கு மேலே வழிபடுவது சகஸ்டாரத்துக்கு.
ஒவ்வொருக்கும் ஒரு வழிபாடு,
களத்துக்கு நேரே வழிபட்டால் அங்கே அடுத்தது இதயத்துக்கு நேரே, இப்படி ஒவ்வொரு வழிபாட்டு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு இது.
இதனுடைய இதெல்லாம் ஆகமத்திலே கூறப்பட்டிருக்கின்றது,
திருமந்திரத்திலே இருக்கின்றது, ஆகமத்திலே இருக்கின்றது. அந்த அந்த ஓம் என்ற மந்திரம் அவராவது முயற்சி இளமை காலத்திலே முயற்சி பண்ணால் இது நல்லா வரும். இந்த குழந்தைகள் இளைஞர்கள் பொதுவாக இதை முயற்சி பண்ணால் நல்லா வரும். வயசானவர்களுக்கு கூட பக்தி மார்க்கம் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த குண்டலினி சக்தி இருக்கின்றதான, இந்த சக்தி தான் இஸ் த சேம் ஃபோர்ஸ் இஸ் தேர் இன் ஆல் த லிவிங் பீசஸ் செக்ஷுவல் எனர்ஜி டூ. இந்த போட்டன்சி இருக்கிறது தானே, அந்த போட்டன்சியை வந்து ஒரு முகமாக பார்க்கின்ற பொழுது அது பாலியல் கவர்ச்சியாக செக்ஷுவல் எனர்ஜியாக வருகின்றது. இன்னொரு முகமாக அதை மேல் நோக்கி செலுத்துகின்ற பொழுது இந்த யோக சக்தியாக பரிணமிக்கின்றது. இப்ப இலகு வாகன முறையிலே இப்ப காயத்ரி மந்திரம் தொடர்ந்து விவேகானந்தரும் சொல்லியிருக்கின்ற அனுபவ முறைகளையும் பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து ஒரு இடமே இருந்து நேராக நிமிர்ந்து முதுகுத்தண்டு நேராக இருந்து நன்றாக இந்த மந்திரங்கள் உச்சரிக்கின்ற பொழுது நுனி நாக்கால உச்சரிக்கப்படாது, அடி வயிறுல இருந்து இந்த இது வரும்,
வர வேணும்.
உந்தி வழி முதலா, இது இது தெலுகாப்பிய சூத்திரம், எப்படி மொழி மொழி புறக்கின்றது என்பதற்கு உந்தி வழி முதலா என்று சொல்லி சொல்லுகின்றார். அங்கிருந்து அதாவது உந்தித்தானம் என்றது அடி வயிறு,
அடி வயிறு
தொடங்க வேணும். இந்த மந்திர உச்சாரணங்கள் அந்த இதால அந்த அது வைப்ரேட் பண்ணி கொண்டு வரும். அதை சொல்லிக் கொண்டு வர காயத்ரி மந்திரத்தை அல்லது ஓம்
என்ற
மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லிக் கொண்டு வர இந்த குண்டலினி சக்தி எழும்பும். இது விவேகானந்தரும் சொல்லி இருக்கின்றார். நீ 3 நாட்கள் தொடர்ந்து ஓங்கார ஜபம் செய்து கொண்டு வந்தால் குண்டலினி
சக்தி
கிளம்பும் என்று சொல்லியிருக்கின்றார். இது ஒரு ஜோக ஆசிரியர் அல்லது குருவனுடைய முறையின்படி செய்ய
குண்டலினி சக்தி
வர வேண்டும். இதைத்தான் இந்த குண்டலினி சக்தி தான் சொல்லுவார், இருட்டரை முறையில் இருந்த குமரி. இதைத்தான் திருமந்திரம் சொல்கிறார்கள், குண்டலினி சக்தியை சொல்லுகின்றார். இருட்டரை முறையில் இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் வேண்டி குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே.
உங்களுடைய சேவைக்கு எங்களுடைய மக்கள் உண்மையிலேயே நன்றி கடன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். இன்றைய நிகழ்வை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
நேயர்கள் இதுவரை மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கேட்டீர்கள்.